நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
ஒருவருக்கு துணை போவதை தோள் கொடுப்பதாக சொல்வார்கள். இங்கே ஒருவரை தொலைத்து கட்ட ஜப்பார் தோள் கொடுத்திருக்கிறார். சந்திரகாந்த் அடித்த அடி ஜப்பாரின் தோல் மீது பட்டு தெரிக்க பாரத் ராஜ் கட்சி ஒடிக்க அவர் இப்போதான் ஒரு விக்கெட் போயிருக்கிறது, நின்றிருக்கலாம், நிதானித்திருக்கலாம். வந்த வகையிலே ஒரு விளாசு விளாசுகிறார். பனைமர உயரத்துக்கு எழுகிறது பந்து. பக்கத்தில் இருக்கிற கேண்டீனில் ஒரு டீயை குடிச்சிட்டு வந்து கூட பிடிச்சிருக்கலாம். பிடிச்சாரி ஒரு அவுட்.
சிலர் எந்த பந்து போட்டாலும் அடிப்பார்கள் என்ற விமர்சனத்துக்குள்ளாகுபவர்கள். இவர் எந்த பந்தையும் இலக்கிய நயத்தோடு வர்ணிக்கும் ஒரு விமர்சகர். இவரது விமர்சனங்கள் விளையாட்டோடு நின்றுவிடவில்லை. அரசியலையும் மக்களையும் கூர்ந்து அவதானித்து அது குறித்த கருத்துக்களை முகம் பார்க்காமல் மிகவும் துணிச்சலோடு முன்வைத்தவர். அவர்தான் சாத்தான்குளம் அப்துல் ஜபார் அவர்கள். தமிழ்நாட்டின் மூத்த ஊடகவியலாளர், ஊடகத்துறையில் பல விருதுகளை பெற்றிருப்பவர், கிரிக்கெட் விளையாட்டு வர்ணனைக்கு பெயர் போனவர், எழுத்தாளர், அரசியல் விமர்சகர் என்று பன்முகம் கொண்ட ஒரு மனிதாபிமிக்க மனிதர் சாத்தான்குளம் அப்துல் ஜபார் அவர்கள் தனது 81வது வயதில் நேற்று காலமானார். ஒலிபரப்பு துறையில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்திருப்பவர் பி எஜ் அப்துல் ஹமீத் அவர்கள். அது மட்டுமன்றி சாத்தான்குளம் அப்துல் ஜபார் அவர்களின் நெருங்கிய அன்பை பெற்றவர். அப்துல் ஜபார் அவர்கள் குறித்த தனது நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார் பி எச் அப்துல் ஹமீத் அவர்கள்.
நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஊடகத்துறையில் ஒரு மூத்த சகோதரரை இழந்திருக்கின்றோம். அந்த துயரனை பகிர்ந்து கொள்ளவே இலங்கை மணித்தர் நாட்டிலிருந்து அடியேன் அப்துல் ஹமீத் உங்களோடு வானிலையில் இணைந்திருக்கின்றேன். ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்பு நான் உங்களோடு உரையாடியிருந்தால் உரையாட முடியாத அளவுக்கு சோகம் நெஞ்சை கலக்கத்தில் ஆழ்த்தியிருக்கும். 2 மணி நேரத்துக்கு முன்புதான் அவருடைய பூவுடல் மண்ணறைக்குள் தஞ்சம் புகுந்தது. ஓரளவுக்கு மனதை தேற்றிக் கொண்டு பேச ஆரம்பிக்கின்றேன். காரணம், சாத்தான்குளம் அப்துல் ஜபார் என்ற பெயர் என்னுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான இடத்தை வகிக்கும் பெயர். காரணம், நான் 60களின் ஆரம்பத்தில் வானொலி நிலையத்திலே தற்செயலாக சிறுவர் மலருக்குள் சென்ற வேளை எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. தொடர்ந்து வானொலியில் பங்கு பெற்றேன். அப்போதெல்லாம் மூத்த ஒலிபரப்பாளர்கள் என்னுடைய ஓரளவு திறமையை கண்டு அங்கீகரித்து பாராட்டு தெரிவிக்கும் போதெல்லாம் ஒரு அறிவுரையை தவறாமல் சொல்வார்கள், நீர் அப்துல் ஜபாரை போல வர வேண்டும் என்பார்கள். அதுவரை எனக்கு அவரை தெரியாது. நான் சிறுவர் மலரில் நுழைந்த மறு ஆண்டே அவரை இலங்கையை விட்டு இந்தியா சென்று விட்டார். ஏனென்றால் அந்த சிறு வயதில் நான் வானொலி பெட்டியை கூட பார்த்ததில்லை. அந்த காலத்திலே தான் நான் வானொலி நிலையத்தில் காலடி எடுத்து வைத்தேன். இவரை பற்றி இவ்வளவு உயர்வாக சொல்கின்றார்களே என்று இரவு நேரங்களில் தேசிய சேவையில் மறு ஒலிபரப்பாக அந்த நாடகங்கள் ஒலிபரப்பாகும் போது அவதானமாக கேட்பேன். அப்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. காரணம், நம்மை போன்றவர்கள் எல்லோருக்கும் கலை உணர்வுகள் முகழ்ப்பதற்கே மிக முக்கிய காரணியாக இருந்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். எனவே அந்த பாதிப்பு எங்களுடைய கலை வெளிப்பாடுகளில் எல்லாமே தென்பட்டது. ஆனால் துளி அளவு கூட சினிமா கலைஞர்களின் பாதிப்பு இல்லாமல் ஒருவர் வானொலி நாடகங்களில் நடிப்பதை அந்ததான் முதன் முதலில் கேட்டு தொடர்ந்து அந்த மறு ஒலிபரப்பாக நாடகங்கள் திரு சானா அவர்களின் நிறைய ஆழ்க்கையில் எப்போது வரும் என்று காத்திருப்போம். அவருடைய முகம் எப்படி இருக்கும் என்று கூட எனக்கு தெரியாது. ஆனால் அந்த குரல் சட்டென்று கேட்டவுடனே இது ஜபார் அவர்களுடைய குரல் என்று நாம் பரவசம் அடைவோம். அப்படிப்பட்ட ஒரு கலைஞரை மிக நீண்ட காலத்துக்கு பிறகு திருச்சி வானொலியில் அவ்வப்போது நாடகங்கள் எழுதியவர் எஸ் எம் ஏ ஜபார் அல்லது சாத்தான்குளம் ஜபார் என்று சொல்லப்படும் பொழுது அப்போதும் அதே பரவசம் கிடைக்கும். நம் மண்ணில் வாழ்ந்த ஒரு கலைஞர் அங்கு சென்று அகில இந்திய வானொலியில் கொடிகட்டி பறக்கின்றாரே என்று. சிறிது காலம் சென்ற பிறகு தமிழில் கிரிக்கெட் நேர்முக வர்ணனை என்ற ஒரு சகாப்தம் உருவான போது அதன் பிதாமகர்களுள் ஒருவராக, மூவர் முக்கியமாக குறிப்பிடலாம், ஒருவர் ராமமூர்த்தி, மற்றவர் பெயர் இப்போதைக்கு நினைவில் இல்லை, நம் ஜப்பார் அவர்கள். அந்த மூவரிலும் அவர் தனித்து கவன ஈர்ப்பு ஏற்பட காரணம், அவர் கிரிக்கெட் நேர்முக வர்ணனையிலும் கூட இலக்கிய சுவையை ஆங்காங்கே தொட்டு காட்டுவார். அதை நாம் பெருமையோடு நமது கலைஞர் என்று எண்ணி பெருமைப்படுவோம். நீண்ட காலத்துக்கு பிறகு நானும் ஓரளவு மக்களுடைய அங்கீகாரம் பெற்ற ஒளிபரப்பாளனாக மாறிய பிறகு ஒரு முறை அவர் இலங்கை வந்திருந்தார். என்னை சந்திக்க வேண்டும் என்று விரும்பி குடும்பத்தோடு என்னை தேடி வந்தார். அவரை கண்டதுமே அவரிடம் நான் சொன்னதும் அவர் தந்த பதிலும் இன்னும் என் நெஞ்சில் நினைவில் பசுமையாக இருக்கின்றது. நானும் அவரும் உயரக்குறைய ஒரே உயரம். என்னுடைய இடுப்பளவில் கையை உயர்த்தி காட்டி, இந்த பருவத்திலிருந்து நான் உங்கள் ரசிகன் என்று சொன்னேன். அவர் உடனே தன்னுடைய தலை அளவு தன்னுடைய வலதுகையை உயர்த்தி, இந்த அளவு நான் வளர்ந்த பிறகு உங்கள் ரசிகன் என்று என்னை. அந்த மனம் எல்லோருக்குமே வராது. தனக்கு பின்னே வரும் தலைமுறையையும் வாழ்த்தி வாஞ்சையோடு வரவேற்கும் பண்பு அது. உண்மையிலேயே அவர் என்னுடைய ரசிகராக விளங்கினார் என்பதை அவருடைய குடும்பத்தவர்களுடைய உரையாடலில் இருந்து புரிந்து கொண்டேன். அது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். அதன் பிறகு ஒரு உடன்பிறவா சகோதரனாக அதைவிட மேலதிகமாக என்று நான் சொல்வேன். அடிக்கடி கடிதங்கள் வாயிலாக, தொலைபேசி வாயிலாக அன்பை பரிமாறிக்கொள்வோம். சிறிது காலம் கழித்து அவர் மீண்டும் இலங்கை வந்தார். வந்தபோது அவரை வைத்து ஒரு நாடகத்தை ஒளிப்பதிவு செய்ய வேண்டும் என்று நான் முயன்று எம் அஷ்ரப் கான் அவர்களை கொண்டு ஆக்ராவின் கண்ணீர் என்ற பெயரில் ஒரு நாடகத்தை, அந்த வேளையில் முஸ்லிம் சேவையில் நான் உத்தியோகப்பற்ற முறையிலே நாடகங்களை நெறிப்படுத்தி தயாரித்து வழங்கி கொண்டிருந்தேன். திரு எம் எச் குத்தூஸ் பணிப்பாளராக இருந்தார். அவர்தான் முன்பு நாடக தயாரிப்பாளர். நானே நாடகத்தை தயாரித்து முடிவில் தயாரிப்பு எம் எச் குத்தூஸ் என்று என்னுடைய அறிவிப்பிலேயே நானே சொல்வேன். அப்படி இருந்தாலும் அந்த நாடகங்களை நான் தயாரித்து வந்ததால் உரிமையோடு ஒரு நாடகத்தை உருவாக்கி ஜப்பார் அவர்களை அக்பராக நடிக்க வைத்து நான் சலீமாக நடித்து, அது ஒரு பெரிய வரலாறு. அதன் பிறகு சிறிது காலம் கழித்து மறைந்த முன்னாள் அமைச்சர் ஏ எச் எம் அஸ்வர் அவர்கள், இது போன்ற சமூகம் பெருமைப்படக்கூடிய கலைஞர்களை வாழும் காலத்திலேயே வாழ்த்தி மகிழ வேண்டும் என்ற ஒரு மரபினை உண்டாக்கி விருது வழங்கும் வைபவம் ஒன்றை அப்போது தன் பள்ளி தோழனையும் இந்த விழாவிலே கௌரவிக்க வேண்டும் என்று அவர் எண்ணினார். ஏனென்றால் ஏ எச் எம் அசர் அவர்களும் ஜப்பார் அவர்களும் சமகாலத்தில் ஒரே காலத்தில் ஜாஹிரா கல்லூரியில் கல்வி கற்றவர்கள். அன்றைய ஜாயிரா கல்லூரியில் கற்பித்த ஆசிரியர்கள் அத்தனை பேரமும், அந்த கல்லூரி ஒரு இஸ்லாமிய சூழலில் அமைந்த கல்லூரியாய் இருந்தாலும் கூட தமிழ் உணர்வை, தாய் தமிழ் உணர்வை அதிகமாக ஊட்டினதால் தான் இப்படிப்பட்ட அற்புதமான கலைஞர்கள் ஒளிபரப்பாளர்கள் நமக்கு கிடைத்தார்கள். அந்த வகையில் அங்கு கற்ற தமிழ்தான் அவருக்கு வானொலியில் பங்கு கொள்ள அங்கீகாரம், தேர்வு ஆடிஷன் இல்லாமலேயே சன்மானம் பெறும் வானொலி கலைஞராக 1951 திரு சானா அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் அந்த வாய்ப்பு கிடைத்தது. அதன் பிறகு ஒரு முடிசூடா மன்னன் என்று சொல்லும் அளவு அவர் வானொலியில் பங்களிப்பு செய்தார். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் 1961 இறுதியிலே அவர் இலங்கையை விட்டு செல்ல வேண்டி ஏற்பட்டது. அங்கு சென்ற பிறகுதான் வானொலியில் ஒரு வெறும் கலைஞராக மட்டுமே இருந்தவர், அங்கு சென்ற பிறகு அவருக்குள் இருந்த படைப்பாற்றல் திறமையை அவரே இனம் கண்டு ஒரு சுயம்புவாக அதனை வளர்த்து ஒரு சிறந்த நாடக எழுத்தாளராக, அதன் பிறகு கிரிக்கெட் நேர்முக வர்ணனையை இலக்கிய சுவையோடு தொகுத்து வழங்கும் ஒரு மரபினை அவர் உருவாக்கினார். அந்த அனுபவத்தின் பின்னர் தான் அவருக்கு பிபிசி நடத்திய ஒரு பயிற்சி பட்டறையிலேயே சென்னையிலேயே கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது. அதன் பிறகு அவருக்குள்
இருந்த பன்முக திறமைகள் வெளிப்பட்டன. அதன் பிறகு அவர் அவ்வப்போது சென்னை வந்து இது போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொண்டு சென்றாலும் நிரந்தரமாக சென்னை வர வேண்டும் என்ற ஆசை எனக்கு அங்கே தொலைக்காட்சிகளில் வாய்ப்பு கிடைத்த பிறகுதான் தோன்றியது. ஆகவே அவர் என்னிடமே மனம் விட்டு தொலைபேசி வழியாக சொன்னார், நானும் இது போன்று எல்லா துறைகளிலும் ஊடகத்துறைகளில் ஈடுபட வேண்டும், அதற்கு என்ன வழி என்று. அப்போது நான் சொன்னேன், நீங்கள் சென்னை வர வேண்டும், சாத்தான்குளத்தில் இருந்து கொண்டு ஒன்றுமே சாதிக்க முடியாது என்று. அந்த அறிவுரையை கேட்டு அவர் சென்னையில் வந்து குடும்பத்தையும் அழைத்து வந்து தன்னுடைய புது வாழ்வை ஆரம்பித்தார். சாத்தான்குளத்தில் இருந்த காலத்தில் சொந்தமாக ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்தி வந்தவர். அதனையும் கைவிட்டு இங்கே வந்த பிறகு பல வாசல்கள் திறந்தன. பிபிசி பயிற்சி பட்டறையோடு அவருக்கு கிடைத்த அனுபவம், அதன் பிறகு ஆஸ்திரேலியா, கனடா, ஐரோப்பா என்று பல்வேறு நாடுகளில் புலம்பெயர்ந்த நமது உறவுகள் ஆரம்பித்த ஊடகங்களில் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் நேற்று மறைந்த மூத்த தமிழ் ஊடகவியலாளர் சாத்தான்குளம் அப்துல் ஜபார் அவர்கள் குறித்த நினைவு பகிர்வை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
அதன் மூலம் ஐபிசி வானொலியில் அவர் தினந்தோறும் வழங்கி வந்த அரசியல் விமர்சனம், தமிழக செய்திகள், இந்த நிகழ்ச்சி தினந்தோறும் காலையில் சித்தலை வரிசையில் இலங்கையிலும் கேட்கக்கூடிய ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்திலே தான் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் திரு பிரபாகரன் அவர்கள் தொடர்ந்து அவருடைய அரசியல் விமர்சனங்களை, அழகு தமிழை, அந்த மொழி நடையை, ஏனென்றால் அவருக்குரிய பிரதி அனைத்தையுமே அவர்தான் தயாரிப்பார், அதனால் கவரப்பட்டு பின்னாளில் அமைதி பிரகடனம் செய்யப்பட்ட போது நடந்த முதலாவது பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருந்த அப்துல் ஜப்பார் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று அவர் தனிப்பட்ட முறையிலே விரும்பி அதற்கென்று ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாட்டை செய்து அவரை ஆற தழுவி வரவேற்ற அந்த நிகழ்வு நமக்கெல்லாம் பெருமை தரக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த நிழல் படம் கூட ஜூனியர் விகடன் பத்திரிகையில் அட்டை படத்தை அலங்கரித்தது. அது மட்டுமன்றி அவர் இந்த உலகை விட்டு பிரியும் வரை, அல்லது நோயாய்ப்பட்டு வைத்தியசாலை செல்லும் வரையிலும் கூட வானொலிகளுக்கு பங்களிப்பினை வழங்கி வந்தார். ஐபிசி வானொலிக்கு தொடர்ந்து தமிழக செய்திகள், அரசியல் விமர்சனம் போன்ற நிகழ்ச்சிகளை அவருடைய அந்த பிரதி ஆக்கங்களை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு அவருக்கு நடந்த பாராட்டு விழாவிலேயே நான் சொல்வேன், சொல்வதை சுவைபடச் சொல்லும் இந்த ஆற்றலை இன்றைய தலைமுறையைச் சேர்ந்த ஊடகவியலாளர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், அவரிடமிருந்து பயிற்சிகள் பெற வேண்டும் என்று நான் குறிப்பிட்டேன். அந்த அளவு அவருடைய எழுத்தாற்றல், நமக்கு தெரிந்த விடயத்தையே இன்னொரு கோணத்தில் சுவைபடச் சொல்லும் ஆற்றலை ஒப்பிட முடியாது. நான் அவ்வப்போது சொல்வது உண்டு, ஒரு கல்லூரியில் கல்வி கற்பதை விட, ஒரு பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பதை விட ஊடகத்துறையில், குறிப்பாக ஒலி ஊடகத்துறையில் பணியாற்றுவது மேலானது என்று. காரணம், கல்லூரி படிப்போ பல்கலைக்கழக படிப்போ சான்றிதழ் வரை தொடரும், சான்றிதழ்களுக்கு பிறகு ஒரு தகவல் தேவைப்படும் போது புத்தகத்தை புரட்ட வேண்டியிருக்கும். ஆனால் ஊடகவியலாளர்கள், ஒலி ஊடகவியலாளர்கள் தினந்தோறும் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும், தினந்தோறும் தகவல்களை தேடிக்கொண்டிருக்க வேண்டும். அந்த தேடல் மிக முக்கியம். அதற்கு மிகச் சிறந்த உதாரணம் அண்ணன் அப்துல் ஜப்பார் அவர்கள். எந்த விடயமாக இருந்தாலும் கூட விரல் நுனியில் வைத்திருப்பார். ஒன்றுமே இல்லாத இடத்தில் ஒரு வெற்றுத்தாளை கொடுத்து, ஒரு தலைப்பை கொடுத்து எழுதுங்கள் என்றால் 5 நிமிடத்தில் அவர் எழுதும் வேகத்தை பார்த்து சில வேளைகளில் நான் பொறாமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டும், தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் தொடர்ந்த ஒரு நிகழ்ச்சி வெளிச்சத்தின் மறுபக்கம் என்று, சமூகத்தின் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவருடைய அனுபவங்களை, அவருடைய வாழ்க்கை சூழலை அறிந்து கொள்ளும் ஒரு செவ்வி நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை பற்றி எல்லோருமே, சமூகத்தின் உயர் மட்டத்தில் இருப்பவர்கள் எல்லோருமே பரபரப்பாக பேசுவார்கள். அந்த செவ்வியை கண்டவர் நண்பர் கலைமாமணி வி கே டி பாலன் அவர்கள். ஆனால் எல்லோருமே சிலாகித்து பேசுவது அந்த நிகழ்ச்சியின் ஆரம்ப முன்னுரையும் நிறைவுரையும், அந்த இரண்டையும் எழுதியவர் அப்துல் ஜப்பார் அவர்கள். அந்த முன்னுரை நிறைவுரை இரண்டையுமே நூல் வடிவில் வெளியிட வேண்டும் என்று வி கே டி பாலன் ஆசைப்பட்டார், இன்று வரை வரவில்லை. அது ஜப்பார் அவர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய கௌரவமாக அவர் எண்ணியிருந்தார். அந்த அளவு அவற்றை பார்த்து நான் மிகவும் ஆச்சரியப்படுவேன். நமக்கு தெரிந்த ஒரு விடயத்தையே எவ்வளவு வித்தியாசமான கோணத்தில் சுவையாக இவரால் சொல்ல முடிகிறது இன்றைய ஊடகவியலாளர்கள் எல்லோருமே இவரிடம் பாடம் கற்க வேண்டுமே என்று நான் சொல்வது உண்டு. அத்தகைய திறமை வாய்ந்தவர் அப்துல் ஜப்பார் அவர்கள். அவர் இலங்கை அவ்வப்போது வந்த போதெல்லாம் ஒரு சில நாடகங்களை எழுத வைத்து அவரையும் நடிக்க வைத்து நானும் பங்கு கொண்டு மகிழ்ச்சி அடைந்தேன். அந்த வகையில் வாழ்வோரை வாழ்த்துவோம் என்ற ஒரு விருது விழாவிலே அவருக்கும் எனக்கும் ஒரே மேடையில் விருது வழங்கப்பட்டது. சமூக ஜோதி என்ற பட்டமும் வழங்கப்பட்டது. அந்த மேடையிலே ஒரு வானொலி நாடகம் எப்படி நடைபெறுகிறது என்பதை நடித்து காட்ட வேண்டும் என்று அவர் விரும்பியதால் வானொலியில் எப்படி பிரதியை கையில் வைத்து கொண்டு நடித்து காட்டுவோமோ அப்படி நானும் அவரும் அந்த மேடையில் நின்று பிரதி வைத்து கொண்டு உணர்ச்சி பொங்க நடித்தோம். அவர் அக்பர் மன்னர் இறக்கும் தருவாயை நடத்தி காட்டிய போது அவையில் இருந்தவர்கள் கரகோஷம் செய்யக்கூட மறந்து அப்படியே ஸ்தம்பித்து நிசப்தமாக சில வினாடிகள் இருந்ததை நான் கண்கூடா பார்த்து பரபசம் அடைந்திருக்கின்றேன். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு கலைஞர் அவர். என்னை வயதில் சிறியவன் என்று கூட நினைக்காமல் சம வயதுத்தவனாக மதித்து நட்பு பாராட்டி வந்தார் என்பது மட்டுமல்ல, சவுதி அரேபியாவிலே இருமுறை தமாமிலும் ரியாதிலும் எங்கள் இருவருக்குமே ஒன்றாக பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்ட போது மக்கமா நகர் சென்று இறை இல்லத்தை தரிசிக்கக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பும் கிடைத்தது. நாம் இருவரும் ஒன்றாகவே சென்றோம். அதையும் என் வாழ்நாளில் மறக்க முடியாது. அடிக்கடி நலம் விசாரித்துக் கொள்வோம். அவருடைய வாழ்க்கை அனுபவங்களை, ஒலிபரப்புத்துறை அனுபவங்களை எல்லாம் இறை மீட்டி அவர் தினகரன் பத்திரிகையிலும் பிறகு நவமணி பத்திரிகையிலும் பல கட்டுரைகளை எழுதி வந்தார். அப்போது நான் அவரிடம் சொன்னேன், இதனை ஒரு நூல் வடிவிலேயே வெளியிடலாமே என்று. அந்த நூலுக்கு நீங்களே ஒரு பெயர் சொல்லுங்கள் என்று பணித்தார். நான் வைத்த பெயர் தான் காற்று வழியின் நிலை. அந்த பெயரிலே அவருடைய சொந்த வாழ்க்கை அனுபவங்களை கட்டுரை வடிவிலே வெளிக்கொணர்ந்த ஒரே ஒரு நூல் அதுதான். ஆனால் அவருடைய உழைப்பு பலருக்கு பயன்பட்டிருக்கிறது. பல மொழிபெயர்ப்பு நூல்கள், அதிலே மிக முக்கியமாக முகம்மது நபிகள்களை பற்றிய அவருடைய வாழ்க்கை வரலாற்றை குறிக்கும் ஒரு நூல் ஆங்கிலத்திலே அப்துல் ரஹீம் என்பவர் எழுதிய. அந்த அப்துல் ரஹீம் அவருடைய ஆங்கிலத்தை மொழிபெயர்ப்பதே மிகச்சிரமம், ஆனால் அதை அற்புதமான அழகு தமிழிலேயே உருவாக்கி தந்தார். இன்றும் அந்த நூல் பல நூலகங்களில் அப்துல் ஜப்பார் அவருடைய பெயர் சொல்ல காட்சி தருகிறது. அவருடைய எழுத்தாற்றல், அவருடைய கலை ஆளுமை இத்தனையையும் தாண்டி அவருக்குள் இருந்த அந்த மனித நேயம் என்பது, அவருடைய உழைப்பை பலர் பயன்படுத்தி அவருக்கு உரிய அங்கீகாரத்தை வழங்காவிட்டாலும் கூட அதை பொருட்படுத்தாமல் சிரித்த முகத்தோடு எல்லோரோடும் இளைய தலைமுறையோடும் அவர் மிகவும் அன்பாக பழகுவார். நேற்று கூட அவரை வைத்தியசாலையிலிருந்து இல்லத்துக்கு அழைத்து வந்து விட்டோம் என்று அவருடைய அன்பு மகளார் தொலைபேசி மூலம் என்னிடம் குறிப்பிட்டார். நான் அவரோடு பேச ஆசைப்பட்டாலும் கூட அவர் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருப்பதால் இன்று காலை அழைக்கின்றேன், அவரோடு பேசுகின்றேன் என்று நானும் அவளோடு காத்திருந்தேன். ஆனால் அதிகாலையிலேயே பேரடியாக இந்த செய்தி வந்து சேர்ந்தது. எங்களுடைய மத நம்பிக்கையின்படி நாம் முந்தி போகிறோமோ பிந்தி போகிறோமோ எல்லோருமே கிறிஸ்தவர்கள் ஜட்ஜ்மெண்ட் டே என்று நம்பக்கூடிய அந்த நாளை மறுமை வழியில் மீண்டும் உறுப்பிக்கப்படுவோம். நியாய நாளைய தீர்ப்பு நாளிலே அந்த வேளையில் அவரை நாம் சந்திக்கலாம் என்று மனதை ஓரளவு தேற்றிக்கொண்டேன். எல்லோருமே இங்கே நிரந்தரமாக தங்கப் போவதில்லை, அவர் முந்தி போகிறார், நாம் பிந்தி போவோம் என்று உள்ளத்தை தேற்றிக்கொண்டு அவருடைய ஆன்மா நட்பேறு அடைய இருகரம் ஈந்தி பிரார்த்தனை செய்தோம். அவ்வளவுதான் அப்துல் ஜப்பார் அவருடைய இழப்பினை பற்றி என்னால் சொல்லக்கூடியது.
சென்னையில் வாழும் நடிகர், கிரிக்கெட் விளையாட்டு வீரர், நகைச்சுவையாளர், ஸ்டாண்ட் அப் கமீடியன், வர்ணனையாளர், கமெண்டேட்டர் பாஸ்கி அப்துல் ஜப்பார் அவர்களை இவ்வாறு நினைவு கூறுகிறார்.
வணக்கம். அப்துல் ஜப்பார் சாருடைய கண்டோலன்ஸ் மெசேஜஸ் எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுல வந்து நான் வந்து ரொம்ப மிஸ் பண்றது அப்துல் ஜப்பார் வந்து அவருடைய தமிழ் கமெண்ட்ரி ஸ்டைல் வந்து வேற மாதிரி இருந்தது. முதல்ல எல்லாம் வந்து ரொம்ப அப்படியே சீரியஸா பயங்கரமா இருக்கும், இது ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ளோ அவருக்கு இருக்கும். வாய்ஸ் வந்து டிக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப வெரி ஃபேமஸ் அண்ட் யூஸ் டு லைக் இட் ரியலி. பக்கத்துலயே உட்காந்துருப்பாரு. ESPN ஸ்டார் டிவில KL பாலாஜின்ற கூட அந்த கிரிக்கெட் பிளேயர் வந்து ரோபின் பண்ணாரு. என்ன, அப்புறம் நானி என்னுடைய ஃப்ரெண்ட், அப்புறம் அப்துல் ஜப்பார் இவரு, அதுக்கப்புறம் பட்டாபி, மொத்தம் 5 பேர் போனோம் கமெண்டேட்டர் பேனல்ல. அப்ப போயிட்டு தமிழ் கமெண்ட்ரி. அப்ப இவருக்கு வந்து இவருடைய ஸ்டைல் ரொம்ப யூனிக்கா இருக்கும். இங்க 5 பேர்லயே அப்துல் ஜப்பாருடைய தமிழ் டிக்ஷன் அண்ட் அவருடைய ஃப்ளோ, த வே ஹி டிஸ்கிரைப்ஸ் தி கேம்லாம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதை உண்மையிலும் என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் வந்து அந்த இதெல்லாம் சொல்லுவார். அவர் உயர உயர பந்தை அடித்தார். அந்த பந்து கிட்டத்தட்ட பல பனமரங்களின் உயரத்திற்கு அது சென்று கொண்டிருக்கிறது. அது கீழே வரும் முன் அங்க இருக்கும் ஃபீல்டர் பக்கத்தில் உள்ள டீ கடையில் டீ சாப்பிட்டு விட்டு கூட வரலாம், அவ்வளவு உயரமாக சென்றது அப்படின்னு. எனக்கு வந்து ரொம்ப காமிக்கலா வருது, டோன் பண்றது சீரியஸ் ரொம்ப அழகா சொல்லுவாரு. ஸ்டம்புக்கு நேராக செலுத்தப்பட்ட பந்து மிக அருமையாக அதை ஆஃப் சைடில் அதை செலுத்தி விட்டு இவர் 2 ரன்களை குவிக்கின்றார். அதில் ரொம்ப சென்டமெண்டாவும் போகாம, ரொம்ப கொலோக்கியலாவும் போகாம, ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகாக கேமை டிஸ்கிரைப் பண்றது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த விஜுவலி இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ஏஜ் டிஃபரன்ஸே பார்க்காம ஃபண்டாஸ்டிக்கா போயிருவார். ஸோ எனக்கு ஹியூமர் இருக்கு. இப்போ என் கூட இருந்தவங்களும் ஆல்மோஸ்ட் என் ஏஜ் குரூப் மீதி 4 பேர்ல, அவர் என்னோட எங்களோட கார்ல வரும்போது அவருக்கு வந்து டிஃபரன்ஸ் டெஃபரெண்டா எங்களுக்கும் அவருக்கும் ஒரு 25-30 இயர்ஸ் இருக்கும். பட் அது தெரியவே தெரியாது டிஃபரன்ஸ். அவர் சிரிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஏதோ நம்ம ஹாஸ்டல் மேட்டு கிளாஸ்மேட் தெரியாம சிரிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் கூட ஒரு எக்ஸ்பாரண்ட் ஜோக் ஒன்று சொல்லி அவரு தமாஷான ஆனக்டோட்ஸ் எல்லாம் சொல்லப்படுறேன், ஞாபகம் இல்லை. ஏன்னா 13-14 இயர்ஸ் ஆச்சு மீட் பண்ணி. ஸோ அதனால அவர் அது ஒன்று பிடிக்கும். ஷாப்பிங்க்கெல்லாம் போகும்போது வந்து கூட வந்தாருன்னா அந்த ஈகோ எல்லாம் இருக்காது. எனக்கு கூட நான் வாங்கிக்கிறேன் பிடிச்சிக்கலான்னு பிளாஸ்டிக் கவர்லாம். ஸோ எந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார்னா யாரோடைய கவர் இல்லாமல் பிடிச்சிப்பாரு. வந்து கமெண்ட்ரி பேனல் நினச்சி அப்புறம் சொல்ல இல்லை அது வேற ஆள் சார், இது என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கலர் ஆஃப் பண்ணி சீக்கி கிச்சிக்கெல்லாம் முடிஞ்சிருப்பேன் அவர். அதனால எனக்கு நான் பேசிக்கா பண்ணலாதீங்க, எனக்கு எல்லாத்தையுமே ரொம்ப பிடிக்கும். அவரை வந்து பிடிக்கும், பிளஸ் மரியாதை ரொம்ப ஜாஸ்தி அவர் மேல இப்படி கேஷுவலா பழகிறதுனால. வெரி வெரி நைஸ் அண்ட் ஸ்வீட் மேன். அவருக்கு எங்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து இந்த கிண்டல் பண்றது, ஜோக் அடிக்கிறது. அண்ட் நாங்கள் அந்த ஸ்டூடியோக்கு போற வழியில, ஹோட்டல் இருந்து போற வழியில வந்து சிங்கப்பூர்ல 2007 அடல்ஸ் ஒண்டி ஜோக்ஸ் அட்ஸ் ரொம்ப கொச்சையா இல்லாம ஒரு பேசிக்கா மைல்ட் அண்ட் டீசென்ட் அடல்ஸ் ஒண்டி ஜோக் எல்லாம் சொன்னேன்னா இந்த வேன்ல இருந்து கீழே போயிற அளவுக்கு கையை தட்டி தட்டி திருப்பாரு. கமெண்ட்ரியா சொல்ல முடியாது போலருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி திருப்பார். ஸோ ஐ யூஸ் டு ரியலி லவ் ஹிம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜோக் எல்லாம் சொல்லுவேன். ஏதோ ஒரு லேடி வந்து ஒரு சாமியார் கிட்ட போயிட்டு, சுவாமி என்னுடைய குழந்தைய நீங்க தான் பிளஸ் பண்ணணும், 1 வயசு ஆயிருக்கு, நீங்க பிளஸ் பண்ணணும் அப்படின்னு ஒன்னு. அவர் சாமியார் சொன்னதா, என்னங்க அது, உங்க புருஷன் தான் செத்து போய் 3 வருஷம் ஆச்சு அப்படின்னாரா. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, கரெக்ட். பட் நான் என்ன சாவல இல்ல, இந்த மாதிரிலாம் சொல்லும் போது கண்ணா அப்பதான் திருப்பாரு அப்துல் ஜப்பார். ஸோ ஐ யூஸ் டு ஹேவ் அ ஃபேன்டாஸ்டிக் டைம் வித் ஹிம். அண்ட் அறிகிரி அசம்பிளின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன் ஹவுஸ் அவுட் JRTVல, ஜெயலலிதா சிஎம்மா இருந்தபோது, மேடம் இருந்தபோது. அப்போ அந்த 3 இயர்ஸ்ல வந்த 1000 செலிபிரிட்டிஸ்ல அப்துல் ஜப்பார் ஒருத்தர். அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கமெண்ட்ரி ஸ்டைல் நான் எப்படி பண்ணுவேன், ஏன்னா நான் அவர்கிட்ட சொல்லுவேன் சார், இது சிலதெல்லாம் ரொம்ப தமிழில் பண்ணால் கேவலமாக இருக்கும். குச்சி காப்பாளர் விக்கெட் கீப்பர்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக விக்கெட் கீப்பர்னே சொல்லிட்டு இருங்க. ஏன்னா குச்சி காப்பாளர், சில்லி பாயிண்ட் வந்து அசட்டு புள்ளி, ஷார்ட் லெக் உள்ளக்கால், ஃபைன் லெக் அபராத கால்லாம் சொன்னா மண்டை காஞ்சிடும். எல்லாரும் என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல், ஃபர்ஸ்ட் லிப்புக்கு முதல் வழுக்கல், இரண்டாவது வழுக்கல்லாம் சொல்ல முடியாது, ரொம்பவும் தமிழ்ல போக முடியாது. பட் இந்த பேரஸ்ட் மினிமம் தமிழை நீங்க வச்சுன்னு ரொம்ப பிரமாதமா எல்லாருக்கும் புரியாத மாதிரி பண்றீங்க. ஐ ரியலி ஃபீல் பேட். அண்ட் அவர் ரொம்ப பெரிய லாஸ் தான். தமிழ் கமெண்ட்ரிக்கு ஒரு கிளாஸ் இருக்கணும்னா அந்த மாதிரி கமெண்ட்ரேட்டர்ஸ் இருக்கணும். அவருடைய டிக்ஷன், இன்ஃபேக்ட் LTD அவர் பிரபாகரன் அவரே வந்து ரொம்ப பெரிய ஃபேன் இவருடைய கமெண்டேட்டிங் ஸ்டைலுக்குன்னு சொன்னாங்க. தேர்ட் அகேஷன் பட் ஸ்டில் மெமரிஸ் என்னைக்குமே லைஃப்ல கூடவே இருக்கும். அதனால அவர் அவர் மேல ஒரு தனி மரியாதை எப்பயுமே இருக்கும். அவர் எனக்கு கெஸ்டா வந்தாலும் சரி, கோ கமெண்டேட்டரா இருந்தாலும் சரி. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் எவர் எவர் ஸ்மைலிங் அப்துல் ஜப்பார்.
சில இழப்புகள் காலத்தால் மறக்கப்படும், சில இழப்புகள் ஏற்படுத்தும் வெற்றிடம் வலியாக தென்படும். அப்துல் ஜப்பார் அவர்களது நல்ல தமிழை விளையாட்டிலோ அல்லது விவரணத்திலோ கேட்டு சுவைத்தவர்களுக்கு அவரது இழப்பு ஏற்படுத்திய வெற்றிடத்தை காலம் தீர்த்து வைக்குமா தெரியவில்லை.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.